நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் துறையின் கீழே இயங்கிட்டு இருக்கிற அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தில் வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டுதல் குறித்து பயிற்சிகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருது. இப்போ சமீபத்தில் நடந்த சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியில் கலந்துக்கிறதுக்காக பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய பயிற்சியாளர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தவங்களை நம்ம சந்தித்து பேசும்போது அவங்க சிறுதானியங்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பற்றி இன்னும் சில விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லணும். இவங்க ஒரு பிகாம் கிராஜுவேட், டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்காங்க, கூடவே ஃபேஷன் டெக்னாலஜியும் படிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய சிறுதானிய பயிர் சாகுபடி அனுபவம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். அதோட இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சோம். அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத இப்போ கேட்போமா? வணக்கம் பிரீதா.
வணக்கம் மேம். நான் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா உசிலம்பட்டி பக்கத்தில் உள்ள பெருங்காம நல்லூர், அதாவது பெருங்கால் நெல்லூர், நெல் விளையில கால்வாய் உள்ள ஒரு ஏரியா. கரிசக்காடு எங்கள் பூமி, வறட்சியும் இருக்கும் அதிகமாக. ஸோ நாங்கள் வந்து தண்ணி இருக்கும்போது நெல் சாகுபடி பண்ணுவோம், மற்ற நேரங்கள்லாம் சிறுதானியங்கள் தான். சிறுதானிய சாகுபடி பண்ணால் முதலீடு கம்மி, லாபம் அதிகம். அதே போல் விதைச்சி அதிக நாளைக்கு மக்காது, மழை இல்லாட்டினாலும் மழை வரும்போது முளைச்சிரும், களை எடுக்கிற செலவு மிச்சம், அதிக பூச்சிக்கொல்லி தொளிக்க தேவையில்லை, மருந்து உரம் போட தேவையில்லை, இயற்கையிலே விளைஞ்சதுனால எங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும். பாரம்பரிய தொழில்ன்றதுனால அதை நாங்கள் விடாமல் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ வந்து இவங்க சிறுதானியங்கள் சாகுபடி பண்ணுறோம், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இப்போது பிரீதா, நீங்கள் சிறுதானியங்கள் அப்படின்னாக்க என்னென்ன தானியங்கள்லாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்?
கேழ்வரகு, அதாவது எங்கள் ஊரில் கேப்பைன்னு சொல்லுவோம், அடுத்து வரகு, பனியரிசி, சாமை, குதிரைவாளி, திணை, கம்பு, சொங்குச்சோளம் அப்படின்ட்டு இரும்புச்சோளம்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெள்ளைச்சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் பயிரிடும். அப்புறம் பயிர் வகை ஊடு பயிராக கொஞ்சம் ஒரு 5 அடி கேப் போட்டு ஒரு சால் போட்டு அதில் தட்டாம்பயிர், மொச்சப்பயிர் இந்த மாதிரி ஊடு பயிர், தோவர இதெல்லாம் ஊடு பயிர் போடுவோம்.
சிறுதானியங்கள் குறுதானியங்கள் எல்லாமே சாகுபடி பண்ணுறீங்க, அது கூட சேர்த்து பயிர் வகைகளுமே போடுறீங்க. இது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகப்படியான உரங்கள் அல்லது இந்த பூச்சி மருந்துகள் இதெல்லாம் தேவையில்லாத பயிர்கள் இல்லைங்களா? இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு பயிர் வரகோ அல்லது குதிரைவாளியோ சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, எதை சாகுபடி பண்ணலான்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்க?
அது வந்து அந்தந்த சீசனில் மழை பருவத்தை பொறுத்து நாங்கள் இது பண்ணுவோம். தொடர்ந்து 2 வருஷம் மழை வராட்டி சரி இந்த தடவை நம்ம சிறுதானியங்கள் தான் பயிரிடணும், அதான் வறட்சியை தாக்கு பிடிச்சி வளரும். ஏன்னா நிலத்தை மழை இல்லைன்னு போட்டோம்னா முள்ளு செடி அது இதுன்னு வளர்ந்து அதிகம் செலவு வச்சிடும். ஸோ இந்த மாதிரி முடிவு பண்ணுவோம். அப்புறம் அதிகப்படியாக உரம் தேவைப்படுமா, பூச்சிக்கொல்லி தேவைப்படாதுன்னு, அதிகப்படியாக இல்லை தேவையே படாது. நான் விதைச்சி வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு கூட மழை வந்தாலும் முளைச்சி வரும். மக்காச்சோளம், பருத்தி இதெல்லாம் நம்ம நட்டு வச்சுட்டு தண்ணி பாய்ச்சணும், எள்ளு இதெல்லாம் தண்ணி பாய்ச்சணும், இல்லைன்னா உடனே மழை வந்து முளைக்கணும், இல்லைன்னா அது கெட்டுரும், எறும்பு அதாவது தின்றும், மயில் கொத்தி தின்றுட்டு போயிடும். ஆனால் இதே சிறுதானியங்கள்னா 1 மாதம் இப்போ ஆடி மாதம் விதைச்சி ஆவணி கடைசியில் மழை வந்தாலும் முளைச்சி வந்துடும். ஸோ அதனால் எங்களுக்கு திரும்ப விதைக்கணும், திரும்ப உழுகணுன்ற அவசியம் இருக்காது, திரும்ப விதை வாங்குகிற வேலை மிச்சம், அதனால் எங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும். முந்தி வந்து எங்களுக்கு இது அவேர்னஸ் இல்லை, ஏதோ ஒரு இது விளைவிக்கிறோம் விற்கிறோம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பாரம்பரிய நிறையா நம்மாழ்வார், டாக்டர் கு சிவராமன் இவங்களம்மா உள்ளவங்க புக்ஸ் படித்ததுனால நம்ம பண்ணுறது பெரிய ஒரு மன திருப்தியாக இருக்குது. இது எவ்வளோனா தெரியாமல் இருந்துட்டோமே, நம்ம விளைவிச்சு அடுத்தவங்களுக்கு விற்றோம் பட் சாப்பிடலை, இனிமேல் அதை சாப்பிடணும், அதை என்னென்ன சமையல் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு நான் கற்றுக்கிறதுக்கு வந்தேன்.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இதில் வந்து செலவு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு குதிரைவாளியோ அல்லது சாமையோ சாகுபடினாக்க எப்போ விதைப்பீங்க, இதுக்கு என்ன அதாவது பின்சை நேர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன பண்ணுவீங்க, எவ்வளோ நல்ல அறுவடைக்கு வரும், எவ்வளோ லாபம் கிடைக்கும், இது எல்லா விவரங்களும் நல்லா டீட்டெயில்டாக சொல்லுங்கள்.
அதாவது பொதுவா தை மாசம் கருது அறுத்துருவோம். அறுத்துட்டு மிச்சம் அந்த தை உழவு ஐயாட்டு கிடையாடுவாங்க. தை மாசம் உழுது போட்டால் 5 ஆட்டு கிடைகள் போட்டதுக்கு சமம். ஸோ அந்த டைமில் உழுது நிலத்தை பெரிய கலப்பைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு உழுவோம். அப்புறம் கொஞ்ச நாளாக இன்னொரு கலப்பை விதைக்கிற டைமில் அந்த 5 கலப்பைன்னு சொல்லிட்டு பொடிசாக உழுவோம். அந்த மாதிரி உழுதுட்டு மழை மேகத்துக்கு ரெடியாக விதையெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருப்போம். மோடம் போட்டு லைட்டாக தூவ ஆரம்பித்தோடனே ஆள் கூட்டிகிட்டு போய் விதைக்க ஆரம்பித்தோம். இதில் மணல் கொஞ்சம் கலந்து போடும், ஏன்னா நெருக்கமாக விதைச்சா சாகுபடி விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும். தூறு வேறு நிறையா கட்டி நிறையா கிளைகள் விடும். ஸோ அதனால் மணல் கலந்து விதைப்போம். விதைச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டிதான். இதில் சில தானியங்கள் விதைக்கும் போது ஃபஸ்ட்டே யூரியா போட்டுட்டு பாத்தி கட்டி அதெல்லாம் ரெடி பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி கூட நமக்கு அவசியம் இல்லை, தண்ணி இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல்லாக உழுது போட்டுட்டு எந்த உரமுமே இல்லாமல் விதைச்சிட்டு வந்துடலாம். கரெக்டாக 15 நாளில் ஒரே ஒரு களை எடுக்கணும். அது கூட ப்ராப்பராக களை வெட்டணும். பருத்தி செடி இதுக்கெல்லாம் மண் அணைச்சி அந்த மாதிரி 3-4 களை வெட்டணும். இந்த சிறு குறு தானியங்களும் ஒரு களை எடுத்தாலே போதும், அதுவாக விளைஞ்சு ரெடியாக நிற்கும். 3 மாதத்தில் ரெடி ஆகிடும். அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக வந்து ரொம்ப காஞ்சிடாமல் காஞ்சா உதிர்ந்துடும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த பக்குவம் பால் கசக்கி பார்த்தா பால் வரும். அந்த பால் வராதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அறுவடை மேலாக அந்த கருதை மட்டும் அறுத்துட்டு போய் களத்தில் போட்டு டிராக்டரை விட்டு நசுக்குவோம். அப்புறம் அதுக்கு தூத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்களோட தூத்துனா வியாபாரிகள் வந்து தோட்டத்துக்கே நேரடியாக வந்துடுவாங்க. நாங்கள் உசிலம்பட்டி மாதிரிலாம் ரேட் கேட்டுக்கிறோம். ஸோ எது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு தருவோம். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஏக்கருக்கு வந்து 1.5 கிலோ சாமையே போதும், அதில் மணல் கலந்துக்கலாம். அப்புறம் களை வெட்ட 10-15 பேர் களை வெட்டணும். முந்தி கூலி கம்மி, இப்போ கொஞ்சம் கூலி ஜாஸ்தி. அறுவடை அது இதுன்னு சேர்த்தா நம்மளுக்கு 10,000 செலவு வரும்னு வச்சுக்கோங்க, களத்தை விட்டு மூடை போட்டு போகிற வர. ஆனால் நமக்கு 1 மூடையிலே 3000 வரும். 1 ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 10 குவிண்டால் அந்த மாதிரி வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 30,000 அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல லாபம், இயற்கையாகவும் செய்கிறோம், திருப்தியாகவும் இருக்கும்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்ம முட்டுவலி செலவு அப்படிங்கிறது இது
வந்து கம்மி,
ரொம்ப குறைவாக பண்ணால் போதும். விதைக்கு இந்த உழவுக்கு ஒரு களை எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அறுவடை தான்.
அறுவடை
இப்போ தண்ணி நீங்கள் சொன்னீங்க மழை விழுந்துச்சுன்னா நாங்கள் விதைய தூவி விட்டுருவோன்னு, அதுக்கப்புறம் இடையில எதுவும் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லையா?
இடையில தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தால் கொஞ்சம் அதிகம் வளரும்னு சொல்லுவாங்க, பட் அதிகமாக தண்ணி பாய்ச்சினா வந்து தாள் அதிகமாயிட்டு அந்த கதிர் கம்மியாயிடும். ஸோ இதுக்கு தண்ணி அதிகம் விட தேவையில்லைன்றதான் உண்மை.
சரிங்க, 1.5 கிலோ விதை போதும் அப்படின்னீங்க. மற்ற சிறுதானியங்கள்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கெல்லாமும் விதை அளவு எவ்வளோ வேணும்? 1 ஏக்கருக்கு நீங்கள் என்ன விதை வாங்குவீங்களா இல்லை நீங்களே எடுத்து வச்சுக்குவீங்களா?
மேக்ஸிமம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிடுவோம், அப்படி இல்லைன்னா பக்கத்து தோட்டத்தில் வேறு இது பயிரிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கிடுவோம், இல்லை பண்டை மாற்று முறை மாதிரி நாங்கள் 1 கிலோ கேழ்வரகு கொடுத்தா அவங்க 1 கிலோ சாமை கொடுப்பாங்க, அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். பொதுவாக எல்லார் வீட்லேயும் 50 கிலோ குறைஞ்சபட்சம் வச்சுருப்போம். ஊருக்குள்ளே பேசினாலே தெரியும் யார் யார் என்னென்ன விதைக்க போகிறீங்க, பக்கத்தோடதெல்லாம் சேர்ந்து பேசிக்கிடுவோம், பேசி வச்சுட்டு தான் விதைப்போம். சரி விதை இங்கே கிடைக்காட்டி பத்தலைனா தான் வெளி மார்க்கெட்டுக்கு போவோம், மற்றபடி நாங்கள் எங்களோட இதில் விதை எடுத்து வச்சுருவோம்.
இப்போது வெளி மார்க்கெட்லன்னா எங்கே விதை வாங்குவீங்க?
மதுரை நெல்பேட்டை, உசிலம்பட்டி, திருமங்கலம் இங்கெல்லாம் இருக்கும். மதுரை நெல்பேட்டைன்ற ஏரியா பிரபலம்.
இப்போ இந்த சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் சாகுபடியில் பெரிய வேலை எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பொதுவாக பயிர் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய ரகங்கள் இப்படிலாம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்கிறத தவிர வேறு இப்போ நவீன முறைகள் ஏதாவது இந்த சிறுதானிய பயிர் சாகுபடியில் இருக்குங்களா?
எங்கள் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நாங்கள் வந்து பொதுவாக கிணத்து நீர் பாசனம் தான் பார்த்துருக்கோம். இங்கே வந்து தொட்டி கட்டியிருக்காங்க, நீர் தொட்டி. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் இதை வந்து சேமித்து வச்சுக்கிடுவோம், கரண்ட் இல்லாத நேரத்துலையும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி தண்ணி பாய்ச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு புது விஷயம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த சிறுதானியங்கள்லாம் விதைக்க மட்டும்தான் செய்வோம், இங்கே வந்து நாற்றுப்பாவி நெல் மாதிரி பிரித்து லைன் பிடிச்சி நடுறாங்க. ஸோ நாங்கள் கலந்து நட்டால் அதிக மகசூல் கிடைக்கணும். இது இன்னும் ப்ராப்பராக நட்டால் அறுக்கும் போதோ களை வெட்டும் போதோ இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இனிமேல் தான் முயற்சி பண்ணி பார்க்கணும்.
சரி, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த தானியங்களுடைய அருமை தெரியாமல் நாங்கள் எல்லாம் விளைவிச்சோம், ஆனால் வெளியில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், நாங்கள் சாப்பிடலை, இப்போதான் இதோட அருமை தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் வீட்டில் இதெல்லாம் சமைக்கிறீங்களா? எந்த மாதிரி சமைச்சு எடுத்துக்கிறீங்க சாப்பாடு?
பொதுவாக வந்து கிராமத்தில் வந்து பணக்காரங்க மட்டும்தான் அரிசி சாப்பிடுவாங்க, மற்ற கஷ்டப்படுறவங்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிடுவாங்கன்னு நாங்கள் ஒதுக்கி வச்சுருந்தோம். பட்டு இப்போதான் அந்த விழிப்புணர்வு வந்துச்சு. அதனால் இப்போ என் பையனுக்கு சாமையில் பாயாசம், நாங்கள் இப்போ வந்து இந்த கம்பு குதிரைவாளி இதெல்லாம் வறுத்து அரைச்சி மால்ட் மாதிரி பண்ணி என் பையனுக்கு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் லட்டு சீனி சக்கரைப்பாகு கருப்பட்டி பால் காய்ச்சி ஏலத்தூள் போட்டு லட்டு மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இந்த ரெண்டு மூணு இது தான் பண்ணுவேன். இன்னும் அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கொண்டிருக்காங்க தான் இங்கே கோயம்புத்தூர் வந்தது. இங்கே வந்து நூடுல்ஸ் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், பீஸா அதெல்லாம். இப்போ அதுவும் சிறுதானியத்தில் செய்யலான்ட்டு இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இனிமேல் போய் அதை ட்ரை பண்ணி நம்ம பையனுக்கு ஹெல்த்தான ஃபுட்டு கொடுக்கணும். சிறுதானியனால ஏழைகள் உணவுன்றது தப்பான எண்ணம், அது இப்போ தான் எங்களுக்கு புரியுது. இனிமேல் நாங்களும் கண்டிப்பாக எங்கள் 75% சிறுதானியங்கள் சேர்த்துக்கணுன்ட்டு ஒரு ஆசை. அப்புறம் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியன் சொல்லிட்டு வேளாண் இன்ஜினியரிங் அவரையும் போய் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் வந்து சிறுதானியங்கள் வந்து அப்படியே வெளி மார்க்கெட்டை விற்கிறது வந்து 3000 விற்றால் லாபம் தான். பட் இங்கே உணவு தயாரிக்கும் போது பார்த்தா பாக்கெட்டில் நீல்கிரீஸில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தாங்களா 1/2 கிலோவே பாலிஷ் பண்ண அரிசி 99 ரூபா 100 ரூபா 120 ரூபா போட்டு இருந்துச்சு. இதுவே நம்மளே மிஷினில் அரைச்சி கம்மியான விலைக்கு கொடுத்தோம்னா நமக்கும் அதிக லாபம், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பொதுவாக பட்டை திட்டுன அரிசி வாங்காமல் அந்த சார் எங்ககிட்ட சொன்னது கை குத்தல் மாதிரி எங்கள் மிஷின் அரைக்கும், இதுதான் உங்களுக்கு அதிகமான சத்து, இதில் பாலிஷ் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ரொம்ப நன்றி செல்வப்ரீதா. இந்த சிறுதானியங்கள் சாகுபடி வந்து இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால விளைவிக்கிறதுக்கும் மக்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நெல் தான் எல்லாருக்குமே, அரிசி சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இன்னும் கிராமப்புறங்கள்லாம் சொல்ல போனோம்னாக்க நகரப்பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் அரிசி சோறு சாப்பிடும்போது நம்மளும் அதை சாப்பிட்டா நமக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி இதை விட்டுட்டு அரிசிக்கு மாற ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருக்குது. நகரப்பகுதிகளில் இருக்கிறவங்களும் சிறுதானியங்களை நோக்கி போகிறாங்க, அதாவது உடல் ஆரோக்கியத்தை கருதி. அதை பார்த்துட்டு திருப்பியும் கிராமப்பகுதிகளில் இருக்கிறவங்களும் சரி நம்மளும் இதே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக ஆயிருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாற்றத்தில் ஒரு பகுதியாக நீங்கள் வந்து இந்த குறுதானியங்கள் சிறுதானியங்கள்லாம் விளைவிக்கிறவங்களாக இருக்கீங்க, விளைவிச்சு மக்கள் எல்லோருக்கும் நல்ல உடல்நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவை கொடுக்குறீங்க. அதனால் பொதுமக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன விவரங்களுக்காக நம்ம நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
எனக்கும் இங்கே வந்து பேசினது ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வேளாண்க்குன்னு ஒரு இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கும் நான் எதிர்பார்க்குற இவ்வளோ பரப்பளவில், அதெல்லாம் இங்கே வானொலி நிலையத்துக்கு வந்து நான் பேசவே நினச்சதில்லை. ஏன்னா நான் வந்து விவசாயத்தில் எக்ஸ்பர்ட் இல்லை, கொஞ்சம் ரிச்சாக்குனால நாங்கள் தோட்டத்துக்கு அதிகம் ஆள் வச்சு செஞ்சதுனால இது பண்ணல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பாலசுப்ரமணியம் சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இங்கே தங்குறதுக்கு உழவர் விடுதி ரொம்ப வசதியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இது பண்ணினாங்க. அவங்களுக்கும் நன்றி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி.
நேர்களே, இதுவரைக்கும் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்காவை சேர்ந்த பெருங்காமநல்லூர்லேருந்து வந்திருந்த ஏ செல்வப்ரீதா அவங்க சிறுதானியங்கள் சாகுபடியில் தன்னுடைய அனுபவம் பற்றியும் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுதல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தங்கிற விவரங்களையும் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாங்க. சிறுதானியங்கள் சாகுபடிங்கிறது அதிகமான வேலைகள் இல்லாத லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடி அப்படிங்கிறதையும் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் எங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண் 0422-2431-1055. கடிதங்கள் எழுதுவதற்கான முகவரி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@nau.ac.in. உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் விவசாயி சமுதாய வானொலி வரவேற்கின்றது.